2023 அக்டோபர் மாத தெண்டலிதழ் சிறுவர் பகுதியில் எட்டாம்டனின் சுடர் 8 பாலைவனச்சோலை அத்தியாயம் 10 எழுதியவர் ராஜேஷ். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அருணுக்கு ராத்திரி யாரோ வந்து தன் முதுகில் தட்டியது போல தோன்றியது. அரை தூக்கத்தில் கண் விழித்து பார்த்தான். அவன் அப்பா ரமேஷ் அப்போதுதான் அலுவலகத்தில் இருந்து வந்திருந்தார். மணி என்ன என்று கூட தெரியவில்லை. அப்பா, தூக்கம் கலையாமல் கேட்டான். நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்பா, விடமாட்டேன். ரமேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. அருண் ஏதோ தூக்கத்தில் உளர்கிறான் என்று நினைத்தார். அதற்காக அவனை தூக்கி கொண்டு மாடிப்படி ஏறலாமா என்று யோசித்தார். அருண் பெரியவனாகிவிட்டதால் அவனை தூக்குவது அவ்வளவு எளிதல்ல என்று தெரிந்தது. அவன் காதில் மெதுவாக, அருண் வாப்பா, மாடிக்கு போய் படுத்துக்க என்றார். அருண் மீண்டும் டைனிங் டேபிள் மீது தலை வைத்து தூங்க ஆரம்பித்தான். ரமேஷ் அவனை அங்கேயே விட்டுவிட்டு போகலாமா என்று ஒரு கணம் நினைத்தார். அருணின் நோட்புக் கணினி திறந்திருப்பதை பார்த்து அதை மூடினார். அருணை எழுப்பி நடக்க வைக்க முயன்றார். அருண் சத்தமாக கூப்பிட்டார். மாடிப்படியில் சத்தம் கேட்டு திரும்பினார். கீதா இறங்கி வந்து கொண்டிருந்தார். இருவரும் அருணை இருபக்கமும் பிடித்து மாடிப்படியில் ஏற வைத்தனர். அருண் இன்னமும் தூக்கத்தில்தான் இருந்தான். ஒரு வழியாக அவனை கட்டிலில் படுக்க வைத்து போர்த்திவிட்டனர். ரமேஷ் தன்னறை பக்கமாக போனார். கீதா எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தூங்கப் போனார். காலையில் அலாரம் அடித்தது. அது என்றைக்கும் அடிக்கும் அலாரம் தான். அருண் அன்று முதல் முறை அடித்த உடனேயே சடக்கென்று எழுந்தான். தன் கணினி எங்கே என்று தேடினான். அறையை விட்டு வெளியேறி மாடிப்படிகளில் மடமடவென்று இறங்கினான். வீட்டில் இருந்து நிசப்தத்தை கலைத்தான். டைனிங் டேபிள் மீது இருந்த தனது கணினியை திறந்தான். அதில் மிஸ் கிளே அவர்களிடமிருந்து பதில் வந்திருக்கிறதா என்று பார்த்தான். வந்திருந்தது. அதை கிளிக் செய்து படித்தான். அன்புள்ள அருண், நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த வறண்ட பாலை நிலத்தை நாசப்படுத்துகிற மாதிரி ஏதும் தெரியலையே. நானும் எனக்கு தெரிந்த பல ஆவணங்களை தேடி பார்த்துட்டேன். நீ சொல்ற மாதிரி ஏதும் இல்லை. இது வீடு கட்டும் திட்டம் போலத்தான் தெரியுது. எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கி இருக்காங்க. இருக்கிற வனவிலங்குகளை பாதிக்காத மாதிரி தான் பண்ண போறாங்க. அதில் ஒரு தில்லுமுள்ளும் இருக்கிற மாதிரி தெரியல. சாரி அருண், எனக்கு இதுக்கு மேலே விஷயம் தெரியாது. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்வம் உன்ன மாதிரி சின்ன பசங்க எல்லாருக்கும் தேவைதான். நல்லா இரு மிஸ் கிளே. அந்த பதிலை படித்ததும் அருணுக்கு சப்பென்று ஆனது. என்னடா இது, நான் நினைத்த மாதிரி ஏதும் இல்லையே என்று ஏமாற்றமாக இருந்தது. மிஸ் கிளே வெடிகுண்டு போல ஆதாரங்கள் தருவார் என்று எதிர்பார்த்திருந்தான். ஏமாற்றம் ஆகிவிட்டது. தன் தோளில் யாரோ தட்டியதை உணர்ந்தான். திரும்பி பார்த்தான். எரிச்சலோடு நின்றிருந்தார். என்ன இது காலங்காத்தால சத்தம்? மனுஷன் தூங்குறான்னு தெரியல. ராத்திரி லேட்டாக வந்த, அதுவும் இல்லாமல் முக்கி முக்கி உன்னை மாடிக்கு தூக்கிட்டு வேற போனேன். என்ன நடக்குது இங்கே? அருண் அப்பாவுக்கு பதிலளிக்காமல் மும்முரமாக வீட்டு பாடம் செய்வது போல நடித்தான். விட்ட இடத்தில் தூக்கத்தை தொடர ரமேஷ் மாடிப்படி ஏறினார். அப்பாடா என்று இருந்தது அருணுக்கு. அவருக்கு இவன் செய்வது தெரிந்தால் கண்ணா பின்னாவென்று கத்துவார். அதுவும் விடிகாலையில் தூக்கம் கலைந்தால் அவ்வளவுதான். அப்பா மாடிக்கு போய்விட்டாரா என்று பார்த்தான். வேற யாருக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் என்று யோசித்தான். யாருமே நினைவுக்கு வரவில்லை. அப்படியே விடவும் மனது வரவில்லை. அந்த வீடு கட்டும் திட்டம் மோசடிதான் என்று நிரூபிக்க வேண்டும் என்று வெறி பிடித்த மாதிரி இருந்தான். பிடி எதுவும் கிடைக்காததால் தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை. கோபத்தோடு அழுகையும் வந்தது. கீதா அங்கே வந்தார். அவன் விசும்பி அழுவதை பார்த்தார். காலையில் என்ன கலாட்டா என்று எரிச்சல் படாமல் மகனை புரிந்து கொண்டு பரிவுடன் பேசினார். என்ன கண்ணா, ராத்திரியெல்லாம் இந்த வீடு கட்டும் திட்டம் பற்றியே நினச்சிட்டு இருந்தியா? என்னாச்சு உன்னோட ஆராய்ச்சி? அம்மா, எதுக்குமே சரியான ஆதாரம் கிடைக்கல. மோசடி திட்டம்னு நிரூபிக்கவா? நான் ஊகிக்கிறது கரெக்டம்மா, நீங்கள் தான் தப்பு. அருணுக்கு அப்பவும் புசு புசு என்று கோபம் வந்தது. கீதா பொறுமையாக கேட்டுக்கொண்டார். என்ன கண்ணா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகலையா? போய் ரெடியாக பரிவாகத்தான் சொன்னார். ஆனால் அவனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. கையில் கிடைத்த பழத்தை தூக்கி எறிந்தான். அந்த பழம் ஒரு கூடையில் இருந்தது. எரிந்த பழம் அருகில் இருந்த சுவரில் பட்டு பல பக்கங்களில் பறந்தது. அதில் ஒன்று கீதாவின் மேல் பட்டது. அவருக்கு கோபம் வந்தது. அருண், என்ன இது? வெளிப்பிடிச்சா மாதிரி அப்படி என்ன திண்ணக்கம்? ஒரு ஆதாரமும் இல்லையே, விட வேண்டியதுதானே? அளவு மீறி போகுது இது. அவர்கள் போட்ட கூச்சலில் ரமேஷ் எழுந்து வந்து விட்டார். அவருக்கு தூக்கம் கலைந்த எரிச்சல், ராத்திரி தாமதமாக வந்த களைப்பு எல்லாம் சேர்ந்து கொண்டது. அவரும் தன் பங்கிற்கு சத்தம் போட்டார். ஒரு மனுஷனை நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்களே, இப்படி காலையில் கூச்சல் போடணுமா? கீதா, நீயும் அவனோட சேர்ந்துக்கிட்டு அவனை கேளுங்க. முதல்ல விஷயம் தெரியாமல் பேசாதீங்க. கீதா எதிர்த்து பேசியது ரமேஷுக்கு இன்னும் கோபத்தை கிளப்பியது. கீதா, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? எங்கிருந்து வந்தது இதெல்லாம்? அப்பாவும் அம்மாவும் தன்னால்தான் சண்டை போடுகிறார்கள் என்று அவனுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் இதுதான் சாக்கு என்று நழுவ பார்த்தான். அருண், எங்கே ஓட பார்க்குற? அப்பா கிட்ட விஷயத்தை நீ சொல்ல போறியா இல்லை நான் சொல்லட்டுமா? அருண் மௌனமாக இருந்தான். கீதா ரமேஷுக்கு விளக்கினார். கீதா சொல்ல சொல்ல ரமேஷின் வெப்பம் அதிகரித்தது. அருண் மீண்டும் ஒரு பம்பை இழுத்து வரப்போகிறான் என்று பற்றி கொண்டு வந்தது. அருண், என்ன திரும்பவுமா? எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா? அப்பா, என் ஊகம் கரெக்டாக தான் இருக்கும். ஆதாரம் இல்லைன்னா அது பொய்யில்லை. அருண் பட்டென்று பதில் கொடுத்தான். அதிக பிரசங்கி. ரமேஷ் சத்தம் போட்டார். அவனுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. ஒரு முறை முறைத்து விட்டு வாசல் கதவை பட்டார் என்று திறந்து கொண்டு வெளியே ஓடினான். ரமேஷ் அவனை பிடித்து ஒரு அறை விடலாமா என்று நினைத்தார். அருண், நில்லு, ஓடாத, கத்தினார் ரமேஷ். நொடியில் வீட்டை விட்டு ஓடிவிட்டான் அருண். எப்படியும் திரும்புவான், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார் ரமேஷ். இது எல்லாம் நடக்கும்போது கீதா ஒரு சினிமா பார்ப்பதை போல பார்த்து கொண்டிருந்தார். விடுங்க, எப்படியும் திரும்பி வரத்தான் வேணும். வெளியே ஓடியவன் சில நிமிஷத்தில் திரும்பி வந்தான். அவன் கையில் ஒரு தபால் இருந்தது. அம்மா, பார்த்தீங்களா? நான் சொன்னது சரிதான். குதூகலத்துடன் தன் பெயருக்கு வந்திருந்த கடிதத்தை கீதாவிடம் காட்டினான். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.